ஹொனரபிள் தினேஷ் குணவர்த்தன
கரு சபாபதித்துமணி அததின விசேஷம் திருப்பலாத்தே ஜனதாவகே மூலிக பிரச்சனையா நொவிசி தீவன அவஸ்தாவகன சாக்சா கண்ணகோட்ட ஏகாபத விபாட்சே வெனுவேங் அதஹாஸ் கீபையாக பலகிரீம மா மே அவஸ்தாவேதி அதஹாஸ் கலே மே ஜனாவாச சந்தா தஹஸ்கணன் ஜனதாவ அது நிவாசியாக சோயின ஜீவித்தேக்கிட்ட பேச சிட்டினோம் பசுகிய சத்தியே திருக்குணாமலையிட்ட கியப்போ அவஸ்தாவே முழுத்தீவு பிரதேசக்கரா கமன் கிரீமட்டு லபுனாம் ஏ அவஸ்தாவேதி அசிந்துட்டு தே மா பால்மேந்தி சொந்தாங்கரணி கேமதி திரவிட ஜனதாவேவா சிங்கள ஜனதாவேவா முஸ்லிம் ஜனதாவேவா தஹடு சீட் யாட்ட ஜீவத்தேனோம் ஏ வகேம பொள்ளத்து பலவால் வல ஜீவத்தேனோம் ஏ தாவகாலிக லபாதினல்லது டென்ட் யாட்டது ஜீவத்தேனோம் மே கணைய தஹஸ் கணனிட்ட தஹஸ் கணனின் அஸ்துட்டு தத்துவே அது பெண்ணும் கரணும் இது அவருது ஹதக்கத வேலா திபேனோ பிரதான சட்டன ஹமார வேலா மே பிரச்சனைய சம்பூர்ண கரகன் மாரி தத்துவேக்கட்டு அப்படி பரிவர்த்தனை வேலா தியனோ வாதையாங் அதிவீம நிசா மஹிந்த ராஜபக்ச மதித்துமா கே ரஜைய பிறன்ட்ட கலிங் விசால பிரமாணியா நிவாச தஹஸ் கணனாக நிமக்கலா தென் ஆண்டுவ அழுத்தாண்டுவட்ட மே நிவாச நிமக்கிரியம சந்தா விசால முதலாக நதிபவ தமை பெண்ணும் கரான் முதல நாயிட்ட கண்டோடு மிக தமை அர்த்த தத்து நத்தம் தவறு தஹயா அப்பிட்ட யோஜனா கருவிங்க என்ன பொழுவாங் மே மினிஸ் ஜீவித ஜீவத் என்ன வெண்ணே மெவெனி மூலிக ஐத்தியாக் நதி தாவகாலிக ஆக்காரே ஏ நிசா கரு எமதி துமாட்ட மாம் விசேஷம் மே அவஸ்தாவேதி சதாங்கரான கமதி முழுத்தீவு முழுத்தீவு திஸ்திரிக்கு புறா திபெனமே கனகாட்டுதாயக தத்துவ விசந்தீம சந்தா மே யோஜனா கரன் நிவாச யோஜனா கிரமையா பாரகணியமட்ட கமதி ஜனதாவட்ட ஏ நிவாச லபாதெண்டு கேலா பாரகணியமட்ட அகமதியாய பார நுகணி நெஹம நெத்தி உணோத் கரு சபாபதி துமணி மே பரபதல பிரஸ்னேதிஹா பலனுகட்டு அது அப்படி ஜாத்தியந்தரம் அப்படி அமனினோம் மீசாகே மூலிக அவசதாவியன் ஆஹாரே வஸ்திரே நிவாசே ஆஹாரே வஸ்திரே நிவாசே மே கணையட்டு அப்படி வெட்டனுகட்டு அப்பட்டு லபாதென்ன புழுவந்தே தப்பி லபா நொதி இன்னொன்னங் மா இத்தன்னே அப்படி இஷ்டகரன்னே இத்தாம கனகாட்டு தாயக்க பாதாவக்கீனிக்க தமாய் அப்பி தக்கின் என்னிசா உத்திருப்பலாத்தி ஜனதாவட்டு மம அவசங்கரணம் அப்போ மாமட்ட போமட்டிக்க வேலாவாய் லபாதீரத்தேன் உத்திருப்பலாத்தி ஜனதாவட்டு மே எமதிதுமா யோஜனாக்கிற நிவாச லபாகன்னு கமதி ஆயிட்டவாத் லபாதீமே வெடப்பில்வில புல்வந்தரம் பிரதேசவில் தியாத் கேரளா மே அசத்துடு தாயக தத்துவ அவருது கணம் கத்தக்கரான் சிதுவீ தத்துவட பத்வீத்து பெணமே ஜீவித வளட்ட ஏ சஹனே லபாதின்னு கீழா விசேஷம் அப்படி சதாங்கரன் கமதி
ஓம சுதி கௌரவ டக்ளஸ் தேவானந்தா டக்ளஸ் தேவானந்தா
நன்றி கௌரவ குழுக்களினுடைய பிரதி தவிசாளர் அவர்களே இங்கு இன்றைய இந்த ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் எமது தேவை உள்ள மக்களுக்கான வீட்டுத் திட்டம் தொடர்பான ஒரு முன்மொழி ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. நான் அதை வரவேற்கின்றேன். அதை முன்மொழிகின்ற பொழுது அந்த முன்மொழியப்பட்ட அந்த அவருடைய அந்த கருத்தில் கௌரவ அமைச்சரால் அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இலகு வீட்டுத் திட்டம் பொருத்தமற்றது அல்ல தேவையற்றது, அவர்களுக்கு கல்வீடு தேவை என்ற ஒரு இது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை அந்த பிரேரணையை ஆதரித்த கௌரவ உறுப்பினர் சார்ல்ஸ் அவர்கள் இங்கு கௌரவ டக்ளஸ் சிவானந்த அவர்கள் இதை ஆதரித்து பேச வந்திருப்பதாக ஒரு கருத்தை சொன்னார். அவர் கௌரவ சார்ல்ஸ் அவர்கள் இதை ஒரு பட்டிமன்றமாக எடுத்து விட்டார் போலும். நான் அப்படியான ஒரு பட்டிமன்றத்துக்கு நான் இங்கு வரவில்லை. பாதிக்கப்பட்ட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு வீட்டு திட்டத்தை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நான் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள முன்வந்திருக்கின்றேன். அதாவது கௌரவ சுவாமிநாதன் அவர்கள் முன்மொழிந்திருக்கின்ற அந்த திட்டத்தை ஆதரிக்கின்றேன். ஏனென்று சொன்னால் தவிசாளர் அவர்களே உங்களுக்கு தெரியும், இந்த மக்களுக்கு தான் இந்த இப்படியான வீடுகளில் தவிசாளர் அவர்கள் உங்களுக்கு தான் காட்டுறேன், இப்படியான வீட்டில் இருக்கிற மக்களுக்கு தான் நான் அந்த வீட்டை ஆதரித்து, அதாவது ஓலை குடிசைகளிலும் தகர கொட்டைகளிலும் இருக்கின்ற மக்களுக்காண்டித்தான் நான் அந்த வீட்டு திட்டத்தை நான் கேட்க இங்கு வந்திருக்கின்றேன். அதாவது விருப்பமுள்ளவர்களுக்கு விருப்பமுள்ளவர்களுக்கு அந்த வீட்டு திட்டத்தை வழங்க வேண்டும் என்பதுதான். யாருக்கும் திணிக்கப்பட வேண்டாம் விருப்பமுள்ளவர்களுக்கு. அந்த வகையில் வடக்கு கிழக்கில் கிட்டத்தட்ட 70,000 மேற்பட்ட மக்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருப்பதாக அமைச்சினுடைய ஒரு செய்தி குறிப்பொன்று குறிப்பிடப்படுகின்றது. அதே வேளையில் இந்த சமீபத்தில்
தவிசல் அவர்களே, அந்த டக்ளஸ் தேவானந்த கௌரவ பாரம்பரிய உறுப்பினர் காட்டின அவர்களுக்கு தான் நாங்கள் வீடு கேட்குறோம், நாங்கள் கல் வீடு கேட்குறோம், அவர் பொறுத்த வீடு
கேட்குறேன். இல்லை நீங்கள் கதைக்கல.
சரி, அப்போ இப்போ நீங்கள் கதை கேட்கணும், அதை கேட்டோன்றது நான் ஒழிய நீங்கள் சொன்ன கருத்துக்கள்ல எனக்கு ரொம்ப முரண்பாடுகள் இருக்குது. அட நீங்கள் இல்லை பேச அப்படி நான் பேசிருக்கலாம், நான் பேச முடிஞ்ச அப்புறம் நீங்கள் அப்படி குழப்ப வேண்டாம். உங்களோட கருத்தை நீங்கள் சொன்னீங்களா கேட்டோன்றது, அதில் எனக்கு இணக்கம் இருக்கலாம், இணக்கம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த வகையில் சமீபத்தில் மீள் குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமையில் கொழும்பில் ஒரு வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த அரசாங்க அதிபர்கள், உதவி அரசாங்க அதிபர்கள் சம்பந்தமான ஒரு கூட்டம் நடந்தது. அங்கு அந்த வீட்டு திட்டத்தை முன்மொழிந்திருந்தவர்களும் வந்திருந்தவர்கள். அப்போ அங்கு பலவிதமான கேள்விகள், பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த வீடு புயலுக்கு சாயுமா, அல்ல சுனாமிக்கு தாக்கு பிடிக்குமா, அல்ல உப்பு காற்றில் துரு பிடிக்குமா, அல்ல இது காற்றோட்டம் இருக்குமா, வெப்பம் அதிகமாக இருக்குமா என்றெல்லாம் பல கேள்விகள் அந்த அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்டது. அதற்கு அங்கு வந்திருந்த அந்த வீட்டு திட்டத்தை முன்வைத்திருந்தவர்கள் வந்து அதற்கு காத்திரமான பதில்களை சொல்லி அந்த அரசாங்க அதிபர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்போ எந்த வகையிலையும் அந்த அதிகாரிகள் நிர்பந்திக்கப்படவில்லை, அவருடைய விருப்பத்தோடு தான் அந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டது, அவர்கள் கேள்விகள் எழுப்பினார்கள், அதுக்குரிய பதில்களும் சொல்லப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு நிரம்ப பேர் அந்த ஏற்கனவே பதியப்பட்டவர்களுக்கு நினைக்கிறேன் அமைச்சு கூடாக அரசாங்க அதிபர்களுக்கு கூடாக
முடித்துக்கொள்ள வேண்டும். ஆ முடிச்சு முடிக்கணும், 5 நிமிஷம் தான் ஒரு ஆளுக்கு.
நான் கொஞ்சம் கூட எடுக்கலாம், இல்லை எடுக்கலாம், இல்லை அங்கே அமைச்சர் தர இருக்கிறார், எடுக்கலாம்.
அமைச்சருக்கு 5 நிமிஷம்
அமைச்சருக்கு
5 நிமிஷம் தான்,
ஆனால் கூட அமைச்சரும் எடுக்கிறார். அந்த வகையில் அதாவது இப்போ என்னென்று சொன்னால் இவியல் வந்து இப்போ என்னென்றால் இவியல் வந்து தங்களுக்கு அந்த பங்கு கிடைக்கல என்று யோசிக்கலாம் போல இருக்கு. தங்களுக்கு அந்த பங்கு கிடைச்சிருந்தால் எல்லாம் கடந்த காலங்களில் இப்போ வன்முறையை பயன்படுத்தி பங்குகள் பெற்றவ, ஆனால் இன்றைக்கு அந்த பங்குகள் எடுக்க முடியாத நிலையில் அவர்கள் ரொம்ப வருந்தி கதைக்கணுமே ஒழிய இந்த ஆடு நிலை தண்டு ஓன எழுதுகிற மாதிரியான கதைகளைத்தான் அவர்கள் கதைக்கணும் ஒழிய வேறு ஒன்றும் அல்ல. ஆனபடியினால் கௌரவ தவிசாளர் அவர்களே, நான் இதை முன்மொழிகின்றேன் என்றால் தானம் கொடுக்குற மாட்டுக்கு பல்ல பிடிச்சி பார்க்குற மாதிரி, இது எங்களுக்கு தேவை, எங்கட மக்களுக்கு தேவை, மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் இது கொடுக்கப்பட வேண்டுமே ஒழிய அதாவது யாருக்கும் திணிக்க வேண்டாம். அது அமைச்சரவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், வந்த அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது பலர் முந்தி அடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற இவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை என்றால் இவர்கள் ஏற்கனவே கொள்ளையடித்த காசில் ஆடம்பரமாக இருக்கணும். அப்போ இவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை.
Can you please, sir? Douglas, order please. Can I have the chance, please? Thank you very much. Bhooma Stuti Garu Sabhapathumani. ඒවගේම ස්තුතිවන්තයෙනවා අපේ දිනේෂ් ගුණවර්ධන මන්තුමාටත්. දේශපාලනයකින් තොරව එතුමා අදහස් දැක්වා, එහෙනම් මගේත් එතුමා මම හිතන්නේ දේශපාලනයෙන් තොරව අදහස් දැක්වීම. එතුමාගේ අවුරුදු 7ක් ගත වුණා කියලා මේකට විසුමක් ලබා දෙන්න මම කියන්නේ අපේ ආණ්ඩුවෙන් විසුම ලබා දුන්නා කියලා එතුමා මම හිතන්නේ දේශපාලනයේ කතා නොකරපු ඉඳ කෙසේ වෙතත් මේකට යම් පියවරක් අරන් තියෙනවා. මං කැමති ඇත්තටම අපේ දෙමළ සංධානයේ මන්ත්‍රීවරු මම ආදරය කරන මන්ත්‍රීවරු නිකන් හරි පටන් ගත්තා නම් මේ ආණ්ඩුවට ස්තුති කරලා මේ වගේ ක්‍රියාදාමයක් මේ ජනතාවට දිනේෂ් මන්තුමා කිව්ව ආකාරයට අවුරුදු ගාණක් තිස්සේ තකරන් ගෙවල් ඇස්සේ ඉන්න පිරිසකට ගෙවල් ලබා දෙන්න මේ ගත්ත පියවරට ස්තුති කරලා බුදුමාල පටන් ගත්තා නම් යම් විවේචනයක් කරන්න මං හිතන්නේ ඒක වටනවා. දේශපාලන වශයෙන් අපි කතා කරත් මං හිතන්නේ අපි හැම වෙලේම No, but we didn't. No, don't disturb. No, you will get your turn. You talk. Wait, let me talk. First be decent enough to let the other person talk. Because you can't do politics like that. Let other person express his idea. No, let the other person talk. Now you are president council also, no? This is not courts, no? So you got that talk. So be happy with that. Now don't go and always interrupt. Thank you very much. President council also, you got, so be thankful about that. and don't interrupt. No, you're a president council. You should behave. You maintain your decorum, please. Thank you very much. So, in the Garu Sabhapathumani, Sumandiran Mantuma, me mangitane ahagan indala ekata uttara dunna hondai. Ithin inda visheshayenma katha karanne me gewal sambandhen inda api me gewal laba diyutui. Dinesh Mantuma kiyuwa kathawa hari. Gewal uwmana karana kattiyata mata labila thiyena toraturu anuwa mekata man paraspara toraturu obuthumala ithiripat karana. Sumandiran Mantuma giyesare kathawadi man dakka kiyuwa 107 gewal la danna puluwan kiyala. තව මන්ත්‍රීවරයෙක් 110ක් ඉල්ලනවා. තව මාස දෙකකින් 115ක් ඉල්ලනවා. තව එකකින් 120ක් ඉල්ලනවා. මම ඇත්තටම හිතුවා මේ ඇත්ත කියන්නේ කියලා 107කින් ගියක් හදා ගන්න පුළුවන් කියලා. හැබැයි මම බලනකොට ගණනය කරලා බලනකොට තියෙන මේ මාකට් එක අනුව බලනකොට රුපියල් 3500ක්වත් ගෙවල් හදන මිනිස්සෙක් නම් ගෙවල් හදලා තියෙනවනම් රුපියල් 3500ක් අවම යනවා දැන් මේ කාලේ ගයක් හදන්න ගඩොල් සිමෙන්ති වැලිවලින්. ඊටත් වැඩි. වැලිවල ගණන් දන්නවනම් ඔබතුමාලා වැලි මං හිතන්නේ ගඩොල්වල ගල්වල ගණන් දන්නවනම් 3500 හදන්නත් බෑ සාමාන්‍ය ගෙදර 5000ක්වත් වර්ග අඩියකට for square foot it takes that much because I am building because I know how it much no that is okay but I know the cost of building houses so you, but because you don't know you are living in a house which have been built by your grandfather and it's a beautiful house we were there in Jaffna also so you don't know the cost so mama kiyanne godak ganan obutumala hitanata wadiya e hinda විශේෂයෙන්ම beautiful house we were there and you can talk because you have houses which have been built by your grandfather but now if you try to great grandfather if you try to build it is very costly so you have to understand that and especially what you have to use you need the quarries you need the sand you need all that and this is all against nature so api kiyanne me siyalla idiri anagathayedi japaney me ratawal wala wage ape මේ ස්වභාවික සම්පත් ආරක්ෂා කරන ගාම මේ දෙන යෝජනාව මේක හොඳ නැත්තම් මේක දුන්නා මේක ඉදිරිපත් කර ඔබතුමාට ඒ අවස්ථාවේදී විරුද්ධ වෙන්න තිබ්බා අවුරුදු දෙකකට කලින් නැත්තම් වෙනත් අනිකුත් ආයතන ඉදිරිපත් කරන්න තිබ්බා ඒ අනිත් අනිත් ආයතන නෝ ඔබතුමාට ආයතනයක් ඇති කරලා ඉදිරිපත් කරන්න තිබ්බා අපිට මේක හදලා දෙන්න පුළුවන් අපි ගාන දුන්නේ ඉතින් ඒ අනුව විශේෂයෙන්ම ඉතමත් පොලි නෝ you have to let me speak because no you have to let me speak you answer every time you get up and speak if I ever you're going to voice your opinion against mine that is your problem that is not my problem but don't disturb so sit down and not don't disturb I am talking about facts in the garu sabhapathumani ලැබිලා තියෙන මේ දේ ගෙවල් ලබා ගන්න පිරිසක් ඉන්නවනම් අකමැති පිරිසට ගන්න එපා කියලා කියනවා ඒ කට්ටියට ඔබතුමා යෝජනා කරන යම් දෙයක් අපි ඉදිරියේදී කරන්න බලාපොරොත්තු වෙනවා හැබැයි ඉන්නවනම් බලාපොරොත්තු ඔබතුමාලා සම්මදනාව නියෝජනය කරන පිරිසක් නෙවෙනේ ඔබතුමාලා 4 දෙනෙක් විතරයි මෙතන ඉන්න මේ ජනතාව 65000ක් ඉදිරිපත් කළ තියෙනවනම් ඇප්ලිකේෂන් මේ වෙනුවේ අපි මේ ජනතාවගේ ඉල්ලීම් වලට අහුම්කම් දෙන්න ඕනේ අපි බලමු මන් දන්නේ මේ තත්ත්වය දන්නේ මට මේ ලැබිලා තියෙන තොරතුරු නෝ let me speak I'm trying to be fair එහෙම නැත්තම් ඔබතුමාලා කියන විදියට එක්කෙනෙක්වත් නැත්තම් ඉල්ලුම් පත්‍ර ඔක්කොම ඉලාස් කර ගන්න කියන්නේ මම ස්වාමිනාදන් මාත්‍යාට මං ගිහිල්ලා මං බල කරනවා මේ ව්‍යාපෘති නැත so that's the thing we have given houses we have not done this to the south there are so many people one minute please what is over there they have disturbing me from the start because I got only about 3 minutes to speak I can't speak when they disturb අපි කියනවා මේ දකුණටවත් දකුණේ ගෙවල් නැති පිරිස විශාල පිරිසක් ඉන්නවා හැබැයි අපි මේ ප්‍රශ්නේ සම්බන්ධයෙන් සලකලා බලලා උතුරු නැගෙනහිරට ඒ ආකාරයෙන් සේවය කරන්න ඒ වගේ මේ ගෙවල් ලබා දෙන්න වැඩ පිළිවෙලක් යදුවා. ඉතා සුළු කාලයක් තුළ. ඒ හින්දා ඔබතුමාලෙන් බලාපොරොත්තු වෙනවා ඉල්ලුම් පත්‍ර ඉදිරිපත් කරගට්ටියට ඔක්කොටම එපා නම් අයින් කරගන්න කියන්නේ. මම ස්වාමිනාන්ද මාත්‍යාට බල කරන්නම් මේක නවත්තන්න කියලා. ඒ හින්දා ඉල්ලුම් පත්‍ර 65000ක් ඉල්ලුම් කර බවට අපිට දැනුවත් වෙලා තියෙනවා. ඒ හින්දා ඔබතුමාලට කියන්නේ ජනතාව වෙනුවෙන් කතා කරන්න දේශපාලනය කරන්න එපා. හැම වෙලේම දේශපාලනය කරන එක නරකයි. ජනතාවගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් ඔබතුමාලා ඉදිරිපත් කර මම I'm trying to be fair. I'm with you if what you're saying is true. If there's no application for houses, then I'll agree with you. I'll come to Jaffna. I'll come to the east. I will. No, we have given them a choice. They have no houses. We have given them a house. So if they don't want to, we will give you alternative, as Dinesh, Honorable Dinesh Gunawardena suggested.
You.
We will give you alternative. And within the first year, tell them to take the houses, which the prefabricated houses. If they don't like it, next year we will tell you. We will try to give the houses that you want them to have. And next time you will tell it is about 20 lakhs. Because you started with 7 lakhs, today he said 10 lakhs. So when you talk about something, be firm.
Thank you very much.
So thank you very much.
Honorable Anura Priyadarshana Japa.
Garu, Niyojakaraka Sabhapathumani, me gatumata mama me sambandhayen hadanne me vidiyatai. Attawasema me mama mage amaathyan senuth නිවාස සඳහා අපි සැලසුම් හදලා ක්‍රියා කරනවා ඒ අයටම නිවාස සාදා ගන්න. ඒ කියන්නේ කුලියක් නැතුව හදන්නත් අපි දැන් ලක්ෂ 12 ඉඳන් ලක්ෂ 15 දක්වා රජයෙන් අනුමත කරගෙන තියෙනවා. ඒ නිසා ගෙයක් හදනවා කියන එක දැන් ලේසි වැඩක් නෙවෙයි. නමුත් මම කියන්නේ මේ අපේ රටේ සම්ප්‍රදායට අපි පොඩ්ඩක් ඈත් වෙන්න ඕනේ කියලා. මොකද අපි තවදුරටත් ගල් පාවිච්චි කරලා සිමෙන්ති දාලා ගෙවල් හදන්න තරම් අපිට තියෙනවා කියලා හිතන්නේ නැහැ මං සම්පත්. මොකද වැලි ගඩොල් සියල්ලම අසීමිත ලෙස ක්‍රමානුකූලව ගමන් මේ ගණන් යමින් තියෙනවා. වගේම ඒවා ඉතාමත්ම විරලව තමයි දැන් ලබා ගන්න පුළුවන් වෙන්නේ. එහෙමනම් අපි ලෝකයේ අනෙක් රටවල් මේ ගෙවල් හදන ක්‍රමවේදයන් අපි අධ්‍යයනය කරන්න ඕනේ. ඒ අනුව මං හිතනවා ඒ කැමැති උදවියට හෝ මේ ක්‍රමය තුළ නිවාස සදලා දුන්නොත්, මොකද ඒවා යම්කිසි තාක්ෂණික ක්‍රමයක් අනුව අන්තර්ජාතික පිළිවෙතක් අනුව ක්‍රියාත්මක වෙන නිසා යම් ආකාරයක ගරන්ටි එකක් එකට ලැබෙනවා. ඒ ලැබෙන එක ප්‍රමාණවත් කියලා මං හිතනවා. මොකද ඒ පිළිබඳ රජයේ ඉංජිනේරුවනුත් ඒක සම්බන්ධ වෙලා ඉන්නවනේ. මගේ අදහස තියෙන්නේ කෙසේ හෝ වේවා අපේ රටේ ඉන්න උතුරේ වේවා දකුණේ වේවා විශාල පිරිසක් ඉන්නවා නිවාසයක් නොමැතිව. මේ නිවාසයක් නොමැතිව ඉන්න පිරිසට අපි කොයි විදියකින් හෝ නිවාසයක් ලබා දෙන්න ඕනේ. සාමාන්‍ය ක්‍රමයට නෙමෙයි ඇත්තටම මම කැබිනට් මණ්ඩලයට යෝජනා කෙරුවා. දෙවෙනි කාරණය අපි විශාල ඉඩම් මිමිකට මුණ පාමින් ඉන්නවා. ඒ කියන්නේ තවදුරටත් අපි කෘෂිකාර්මික ඉඩම් තමයි අපි කැබලි කරමින් මේ ගෙවල් සාදාගෙන තනි තට්ටුවේ නිවාස හදන්නේ. මගේ යෝජනාව තියෙන්නේ ගරු කාරක සභාපතිතුමනි, මේ තනි තට්ටුවේ නිවාස අවශ්‍යතාන් වලට දෙන අතරතුරේ යම් ස්ථානවල අපි තට්ටු කීපකෙමින තට්ටු ගණනාවකින් යුතු මහල් නිවාස ක්‍රමයක් අපි නගරවලටත් ගම්වලටත් දැන් අපි යෝජනා කරන කාලය අවිල්ල තියෙනවා. එහෙම නැතුව සාම්ප්‍රදායික විදියට විතරක් අපි හිතන්න ගියොත් මං හිතන්නේ අපිට කවදාවත් මේ වෙනසක් ඇති වෙයි කියලා. මොකද නිවාස සෑදීම් පිළිබඳ නව ක්‍රමවේදයක් නව ආකාරයක් අපි මේ රටට අඳුන්ලා දී යුතුයි. අපේ නිවාස අංශවලින් තාමත් වෙලා නැත්තේ ඒකයි. විශේෂයෙන්ම මේ ඒ නිසා මම හිතනවා ස්වාමිනාදන් නැමැතුමා යම් අදහසක් ඉදිරිපත් කළා තියෙනවා. ඒ අදහස පිළිබඳ ලොකු විවාදයකුත් තියෙනවා. මං හිතන විදිහට යම් එතුමා යෝජනා කරලා තියෙන විදිහට කැමැති පිරිසකට පමණක් මේ නිවාස ක්‍රමය පාවිච්චි කරන්න අපි ඉඩ දෙනවා නම්, එහෙම නැත්නම් නම් කිසි නිවාස ක්‍රමයක් අපි හදලා දෙනවා නම්, එතකොට ඒගොල්ලන් ඒක ගැන අවධානය යොමු කරන්නේ. නමුත් මගේ දෙවෙනි තර්කය දෙවෙනි අවසාන තර්කය තමයි අපි මේ 70,000 කීට හරි ඉක්මනින් යද්ද දෙන්න ඕනේ. වෙන උත්තරයක් අපිට නැහැ. මොකද මේ මම දන්නවා පුද්ගලයෙකුට සල්ලි දුන්නත් නිවාසෙ හදාගන්න කිව්වත් කවදාවත් නිවාසෙ හදාගන්න බෑ. මොකද එයාට තියෙන ලොකුම අමාරුව තමයි ගොඩනැගිලි ද්‍රව්‍ය හොයාගන්න එක. සා ඊළඟට ඒක හදාගන්න තියෙන කාලය. ඕක ලේසි වැඩක් නෙවෙයි. මම දන්නවා විවිධ අංශවලින් ගෙවල් හදනවා. නමුත් ඒ ගෙවල් හැදුවට නිවැරදි ලෙස විශේෂයෙන්ම ඕගොල්ලන්ගේ පළාත්වල තියෙන හැටියට ගංව මේ සුලි සුලඟකට ඔරොත්තු දෙන ආකාරයේ නිවාසයකුයි දැන් ඒ හැදෙන්න ඕනේ. එහෙම නැතුව නිකන් නිවාසයක් හදලා බෑ. ඉතින් මොකද අපි දන්නවා මේ සාමාන්‍ය වශයෙන් බැලුවොත් කාරක සභාපතිතුමනි අපේ රටේ ආපදත් වැඩි වෙගෙන යනවා. සුලි සුලං ගම් වතුර අපිට දැන් සාමාන්‍ය තත්ත්වයක්. ඉතින් ඒ නිසා එවැනි දේවල් වලටත් ගැළපෙන ලෙස නිවාස හදන්න ඕනේ. ඒ නිසා මම විශ්වාස කරනවා මේ නිවාස ක්‍රමය ඒ වාගේ දෙයකටත් සුදුසු වෙයි කියලා මම විශ්වාස කරනවා. ඒ නිසා මම හිතනවා මම මේ නිවාසය නොදැක්කත් අලුත් තාක්ෂණයට අපි බය නැතුව සම්බන්ධ විය යුතුයි කියන එකයි මගේ ගෞරවණීය හැඟීම. මොකද මේ සහෝදර ජනතාව අපි දන්නවා විශා මේකත් අපිම මහජනය විසින් හදාගත්ත ඩිසාස්ටර්යක්. නැත්තම් ගෙවල් තිබුණනේ පැත්තේ. ඒ ගෙවල් කැඩුනේ මොනව නිසාද? අපි අතර තිබුණු අසමගිය නිසා, අපි අතර තිබුණු අවිශ්වාසය නිසා, අපි අතර තියෙන විවිධ හේතු නිසා මේක ඇති වුණා විශාල යුද්ධයක් නිසා. ඒ නිසා දැන් අපි ඒ අවතැන් වූවන්ට ඒ නිවාස සාදා දීමේ වක්කීමක් තියෙනවා. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා අපේ ඇමතුමා ඒ වක්කීම් බාර ගන්න තියෙනවා. ඒ වක්කීම යම් ආකාරයකට ඉටු කරන්න එතුමාටත් ඒ අවස්ථාව දිය යුතුයි කියලා මම කල්පනා කරනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. ඔන්රබල් සඳ්‍රශ්‍රී ගජදීද.
ගරු සභාපතිතුමනි, ශ්‍රීධරන් ගරු මන්ත්‍රීතුමා, මේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරපු සභාව කල්තබන අවස්ථාවේ යෝජනාව පිළිබඳ ඇත්ත වශයෙන්ම මේ පීඩාවට පත්වෙච්ච ජනතාවගේ පරමාර්ථ වෙනුවෙන් පෙනීන දේශපාලන පක්ෂයක් නියෝජනය කරන කෙනෙක් හැටියට වචන කීපයක් කතා කරන්න මම කල්පනා කරා. දැන් කරුණෝ දෙකක් මේ විවාදෙදි මතුවුණා. ඇත්ත වශයෙන්ම මේ ගෙයක් හදන්න යන වියදම 16 ලක්ෂයක් වෙනවා. ආ 15 ලක්ෂයක්. එතකොට 15 ලක්ෂයක් වෙනවා. ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමාගේ යෝජනාවේ සහ එතුමාගේ කතාව අනුව මෙය 10 ලක්ෂකින් හදන්න පුළුවන් කියලා එතුමා කියනවා. මම කියන්න කැමති, පසුගිය රජයේ සමයේ යුද්ධෙන් පස්සේ අපි ගෙවල් හැදුවා. පුනරුත්ථාපන අධිකාරිය, පුනරුත්ථාපන කාර්යාංශය එකතු වෙලා මේ ගෙවල් හැදුවා. මේ ගෙවල් හදාගෙන යනකොට අපි දැකපු එක ලක්ෂණයක් තමයි මේ ජනතාව ඇත්ත වශයෙන්ම මේ බොහොම ජ්‍යොතිෂයට බර, වාස්තු විද්‍යානුකූලව කල්පනා කරන, තමන්ගේ ගේ හැඩතල ගැන හිතන ජන කොට්ටාසයක්. ඒ සම්ප්‍රදායක් ඔවුන් සතුව තිබුණා. ඒ නිසා අපිට එකපාරට මේ සම්ප්‍රදායන්ගෙන් මිදෙන්න බැහැ. සම්ප්‍රදාය මොකද ඒ ප්‍රදේශ කාලගුණයට, දේශගුණයට සහ පරිසරයට ඔරොත්තු දෙන විදිහට තමයි හැදුවේ. ඒ නිසා මේ තල්කොලේ යට පොල්කොල හදපු වහල යට, තල්කොල වලින් හදපු වහල යට තියෙන සිසිලස, උළු කැටේ යට තියෙන සිසිලස මේ කොන්ක්‍රීට් නිවාස වලින් ලබන්න බැහැ. ඒ නිසා එකවරට මේකෙන් කවුරු හරි බෙදෙන්න උත්සාහ කරනවා නම් මම හිතන්නේ ඒක ටිකක් අදිවශයෙන් කල්පනා කිරීමක්. ඒ නිසා මම කියන්න කැමති, මේ වැඩියෙන්ම මේවට මිල යන්නේ ශ්‍රම කුලිය. අපි පුනරුත්ථාපන අධිකාරිය මේ 12 ලක්ෂයක් තරුණයෝ පුනරුත්ථාපනය කරනකොට වැඩි ප්‍රමාණයකට පුහුණු වීම දුන්නේ ඉදිකිරීම ශිල්පය. දැන් ඇත්ත වශයෙන් මොන තරම් ශ්‍රමිකයෝ ඉන්නවා? රැකියාවක් නැහැ. මේ යුද්ධයේ ආපදාවට ලක්වෙච්ච පවුල් ඇතුළේ එහෙම ශ්‍රමිකයෝ ඉන්නවා. ඉතින් මම හිතනවා මේ කියන කාරණාව මත අපි අරගෙන බැලුවොත් ලොකුවට තර්ක කර කර ඉන්න එක නෙවෙයි. එහෙම කැමති අයට පුළුවන් නම් සාමූහික අත්තම් ක්‍රමය යටතේ ගමේ කට්ටිය එකතු වෙලා, එතන වඩු කර්මාන්තය කරන පුහුණු වෙච්ච අය ඉන්නවා, ඒ වගේම මේෂන් කර්මාන්තය කරන පුහුණු අය ඉන්නවා, විදුලි ශිල්පීන් ඉන්නවා. මේ සියලු දෙනා ඒකකයක් හැටියට එකතු කරගත්තොත් මම හිතන්නේ මේක ඒ තරම් අමාරු වැඩක් නෙවෙයි. මේ කියන මුදලෙන් මේක හදන්න පුළුවන්, ඒක තමයි මගේ අදහස. ඒ නිසා සභාපතිතුමනි, අපි මම ගරු ඇමතුමාට කියනවා, අපි කවුරුත් මේ දිනේෂ් ගුණවර්ධන ඇමතුමා යෝජනා කර පරිදි කැමති කෙනෙක් මේවට ගත්තර කමක් නැහැ. මොකද අර ටකරන් කොලේයට හිටපු කෙනෙකුට මේ වගේ පෙරසවි නිවාසයක් දෙනවා සතුටක් දැනේ. නමුත් අපි මිනිස්සුන්ගේ ජන ජීවිතය පිළිබඳ ප්‍රශ්නය ගැන හිතන්න ඕනේ. මේවයින් ඇතිවන ප්‍රතිවිපාක පිළිබඳ, ඒ පරිසරයේ ස්වභාවයන් පිළිබඳ අපි හිතන්න ඕනේ. එහෙම හිතලා ක්‍රමානුකූලව රටට ගැළපෙන ක්‍රමවලට අපි යමු. මේ හදන නිවාස තුරත් සමහර කොටස් පෙරසවි කොටස් ඇතුළත් කරන්න පුළුවන්, මුළුමනින්ම නැති වුණත්. ඒ නිසා මේ නක්ෂත්‍රයට නැඹුරු වෙච්ච, ඒ වගේම මේ ජ්‍යොතිෂය ගැන කල්පනා කරන, ඔවුන්ගේ ආගමික සංකල්ප ගැන හිතන එහෙම ජන කොට්ටාසයකට බලෙන් කිසිවක් දෙන්න යන්න එපා. ඒ බලහත්කාරය ඇත්ත වශයෙන්ම එහෙම දුන්නොත් එවැනි හේතු නිසා තමයි අපි මේ සමාජ ව්‍යසන වලට මුහුණ දීලා තියෙන්නේ. අපි සියල්ලටම වඩා ආර්ථිකයට වඩා සියල්ලට වඩා අපි රැකගත යුත්තේ මිනිස්සු. ඒ මානව ගුණය
මන්ත්‍රීතුමාට අපි ගරු කරන්නේ.
ඒ නිසා මේ පිළිබඳ ඇත්ත වශයෙන්ම මේ ඉදිරිපත් කරපු යෝජනාව ඒ තරම්ම නොසලකා හරින්නේ නැතුව වඩා කැමති තමන් කැමති ආකාරයෙන් තෝරා ගැනීමට ප්‍රමුඛත්වයක් ලබා දෙමින් මේ කටයුත්ත කඩිනම් කරන්න. මොකද මේක මේ ඉක්මන් අවශ්‍යතාවයක් ලෝකෙ බලාගෙන ඉන්නවා. කොහොමද අපි මේ යුද්ධෙන් ආපදාවට ලක්වෙච්ච ජන කොට්ටාස වලට සලකන්නේ කියලා. එසා මේ කඩිනම් කිරීමට ක්‍රියා කරන්නේ කියලා ඉල්ලා සිටිමින් මම නිහඬ වෙනවා.
බොහොම සුදී ගෞරව නවාබි.
நன்றி சபைத் தலைவர் அவர்களே. விசேஷமாக எங்களுடைய அமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். யுத்தத்துக்கு பின்னர் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகள் இல்லாத பட்சத்திலே இந்த அரசாங்கம் அமைத்ததன் பின்னர் அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்காக எடுக்கின்ற முயற்சியிலே அவர் பங்களிக்கும் போது சந்தோஷமாக இருக்கின்றது. தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்களே, நடந்த கடந்த யுத்த காலத்திலே முல்லைத்தீவு, வவுனியா, ஜஃப்னா, மன்னார் மாவட்டங்களிலிருந்து ஏறக்குறைய 120,000 அல்லது 25,000 மக்கள் எங்களுடைய புத்தளம் தொகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் வந்த நிலை பார்த்த எங்களுக்கு நினைவிருக்கின்றது. உண்ண உடையின்றி உண்ண உடுப்பதற்கு உடையின்றி பணமின்றி சகலதையும் விட்டுவிட்டு தான் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் ஏறக்குறைய 20-25 வருட காலம் என்னுடைய நகரங்களிலே வாழ்ந்து யுத்தம் அடைந்து முடிந்தடைந்த பின்னர் திரும்பவும் அவர்களுடைய மாவட்டங்களுக்கு செல்வதற்காக தயாரானார்கள். அவர்கள் வந்தபொழுது 120,000 இருந்தவர்கள் ஏறக்குறைய 200,000 கூடியிருந்தது. அதிலே ஒரு 30,000 அல்லது 40,000 மக்கள் புத்தள தொகுதியிலும் கொழும்பு போன்ற நகரங்களிலும் குடியேறினார்கள். ஏறக்குறைய ஒரு 40,000 அல்லது 50,000 சகோதரர்கள் மீண்டும் அவர்கள் வாழ்ந்த மாவட்டங்களுக்கு சென்று அங்கு குடியேறி இருக்கின்றார்கள். ஆனால் அமைச்சர் அவர்களே, இப்பொழுது எங்களுடைய புத்தளம் தொகுதியிலே ஏறக்குறைய 30,000 அல்லது 40,000 சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தத்தமது மாவட்டங்களுக்கு போவதற்கு இன்று தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இடப்பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அவர்கள் சொந்த இடங்கள், அதாவது அவர்களுக்கு சொந்தமான இடங்களுக்கு திரும்பி போகும் பொழுதுதான், 20 வருடங்களுக்கு பின்னர் சென்ற பொழுதுதான் அங்கே வாழ்ந்த இடங்கள் காடாக இருக்கின்றது. அவருடைய சொந்த இடங்களுக்கு சென்று குடியேற அந்த காடுகளை வெட்டும் பொழுதுதான் தேவையற்ற பிரச்சனைகள் இன்று வந்து கொண்டிருக்கின்றன. வில்பத்து என்று கூறுகின்ற பிரச்சனை வில்பத்தே இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த சகோதரர்கள் இன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என்னவென்றால், அவர்கள் திரும்பி போக தயாராக இருக்கும் பொழுது அங்கே போக முடியாமல் இருக்கின்றார்கள். அந்த சகோதரர்களுடைய பிரச்சனை நிச்சயமாக உங்கள் கைகளிலே இருக்கின்றது. நான் நினைவு கூற விரும்புகின்றேன், என்னுடைய தலைவர் ரிஷாத் பதீன் அமைச்சர் அவர்கள் உங்களுடைய அமைச்சரே அமைச்சராக இருந்த பொழுது மெனிக் ஃபார்ம் அங்கே தமிழ் சகோதரர்களுடைய சகல பிரச்சனைகளின் அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. நான் வன்மையாக கூற விரும்புகின்றேன், உங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. புத்தளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த 30,000 40,000 சகோதரர்கள் மீண்டும் அவர்களுடைய மாவட்டங்களுக்கு போக தயாராக இருக்கின்றவரானால் அவர்களுடைய காணிபுரங்களை எடுத்துக்கொண்டு இன்று எந்த வகையிலாவது எப்படியாவது எந்த வகையிலாவது அவர்கள் வாழக்கூடிய அந்த வீடுகளை கட்டி கொடுத்து நிம்மதியாக அவர் பிறந்த மனிதர் வாழக்கூடிய அந்த திட்டத்தை நீங்கள் வகைக்க வேண்டும் என்று நான் கூற விரும்புகின்றேன். அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நினைவிருக்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் எங்களுடைய தலைவர் ரிஷாத் பதீன் அவர்கள் வெளிநாடுகளிலே வந்த ஒரு சில சகோதரர்களை கூடிக்கொண்டு யாழ்ப்பாணம் ஜிஏ அவர்களை சந்திக்க சென்றார்கள். அவர்கள் சென்ற நோக்கம் உதவிகளை எடுத்துக்கொண்டு அந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்கு உதவி செய்வதற்காக, தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக. ஆனால் அந்த அதை அவர் சென்றதன் பின்னர் பத்திரிகைகளிலே விரோதமான முறையிலே தேவையற்ற முறையிலே அவரை பேசி அவர் சென்ற விடயங்களை வேறு விடயங்களே வேறு விதமாக கூறி ஒரு புரளியை கிளப்பி விட்டார்கள். ஆனால் எங்களுடைய தலைவர் அவர்கள் அன்று சிங்கள தமிழ் முஸ்லீம் சகோதரர் அவர்களுக்கும் சேவை செய்யக்கூடிய சக்தியை உள்ளவர் சக்தியுடையவர் அந்த ஒரு நோக்கத்தில் நான் சென்றார்கள். இருந்தாலும் அந்த ஒரு சந்தர்ப்பம் அன்று இல்லாமல் போய்விட்டது. ஏன் போன கிழமை என்னை நினைவு இருக்கின்றது, பத்திரிகை பார்த்தேன், பத்திரிகையிலே கூறுகின்றார்கள் அங்கே யாழ்ப்பாணத்திலே ஒரு இடத்திலே
கௌரவ உறுப்பினர்களை முடித்துக்கொள்ள வேண்டும்,
ஒரு பகுதியிலே சில வீட்டு திட்டங்களை கொடுப்பதற்காக கொழும்பிலே இருந்து சென்ற சகோதரர்களை அங்கே உள்ளவர்கள் விரட்டி அடித்திருக்கின்றார்கள். ஏன் கூறுகின்றேன் என்றால், இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிங்கள தமிழ் முஸ்லீம் சகோதரர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து ஹம்மாந்தாட்டு வரைக்கும் வாழ்கின்ற சகோதரர்கள் சகலரும் இந்த நாட்டு மக்கள். ஆகவே இந்த நாட்டிலே வாழ்கின்ற சகல மக்கள்களுக்கும் ஒரே விதமாக ஒன்றாக உங்களுடைய விடயங்களை செய்து நான் கூறியது போல இன்று புத்திரத்திலே கஷ்டப்படுகின்ற அந்த சகோதரர்களுடைய எதிர்காலத்தை நல்ல முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்.
நன்றி. கௌரவ ஹிஸ்புல்லா.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ தவிசாளர் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கின்ற இந்த பிரேரணை தொடர்பிலே, குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக இந்த வீட்டுத்திட்டம் தொடர்பான பிரச்சினை தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே வடகிழக்கிலே யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட நமது மக்களுக்கான வீட்டு திட்டங்கள் எவ்வளோ அவசரமாக கட்டப்பட வேண்டுமோ அவ்வளோ அவசரமாக கட்டப்பட வேண்டும். அந்த அடிப்படை தான் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த வீட்டு திட்டத்தை முன்வைத்தார்கள். உண்மையிலே இந்த வீட்டு திட்டம் எங்களுடைய அமைச்சினூடாக அல்லது அமைச்சினுடைய அரசாங்கத்தினுடைய நிதியை கொண்டு செய்கின்ற ஒரு வேலை திட்டம் அல்ல. அமைச்சுக்கு அரசாங்கத்தால் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கொண்டு கட்டப்படுற ஒரு வேலை திட்டத்தை எங்களால் எங்களுக்கு விரும்பிய முறையிலே கட்ட முடியும். இது வெளிநாட்டு நிறுவனம் நிதியையும் கொண்டு வருகின்ற ஒரு வேலை திட்டம். அவர்கள்தான் கடனாக அவர்கள்தான் நிதியை கொண்டு வருகிறார்கள். ஆகவே கடனாக அவர்கள் நிதியை கொண்டு வருகின்ற போதும் அவர்கள் முன்மொழிகின்ற திட்டம் தான் இந்த திட்டம். ஆகவேதான் கௌரவ அமைச்சர் அவர்கள் எவ்வளோ விரைவாக இந்த மக்களுடைய வீட்டு திட்டத்தை தீர்க்க முடியுமோ அந்த வகையிலே தீர்ப்பதற்கான ஒரு முன்மொழிவை முன்வைத்து, இது இன்று கௌரவ அமைச்சர் அவர்களை மாத்திரம் நாங்கள் குறை சொல்ல முடியாது, இது கேபினட் டிசிஷன். எங்களோட மினிஸ்டருடைய டிசிஷன் மாத்திரமல்ல, ஒரு கேபினட் டிசிஷனுடைய ஒரு அமைச்சரவை முழு கேபினட்டும் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதே கேபினட் அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையிலே தான் இந்த வீட்டு திட்டத்தில், அதுவும் 65,000 வீடுகளே 6,000 வீடுகள் மாத்திரம்தான் முதலிலே கட்டப்பட்டு விரும்பியவர்களுக்கு இதை கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. உண்மையிலே உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே இதிலே விருப்பமானவர்களுக்கு, அதாவது அமைச்சரவை மிக தெளிவாக அந்த தீர்மானத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே அமைச்சரவை டிசிஷனிலே இந்த கேபினட் டிசிஷனிலே வெளிவாக சொல்லப்படுகிறது, த விஷ் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய விருப்பத்துக்கு அமைவாக விரும்புகின்ற மக்களுக்கு மாத்திரம்தான் இந்த வீட்டு திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்று அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது. ஆகவே இது மினிஸ்டருடைய டிசிஷன் அல்ல, இது நாங்கள் எங்களுடைய அமைச்சரை யாரும் குறை சொல்ல, இது ஒரு இதோட ஹிஸ் டிசிஷன், கேபினட் டிசிஷன், இது கேபினட் எடுத்த டிசிஷன். யார் விரும்புகிறார்களோ மிக தெளிவாக யாரெல்லாம் இந்த வீட்டை பெறுவதற்கு விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த வீட்டை கட்டி கொடுங்கள் என்று கேபினட் சொல்லி, ஏனென்றால் நாங்கள் வீடுகளை கட்டுவதல்ல, இது எங்களுடைய அமைச்சுடைய ரீதி என்றால் விரும்பின மாதிரி கட்ட முடியும், இது நாங்கள் ஒரு நிறுவனம். எஸ் சார்.
பிரதி அமைச்சர் அவர்களே, வீட்டு திட்ட பயனாளிகள் பிரதேச செயலாளர்களூடாக தெரிவு செய்கிறார்கள். தெரிவு செய்த பின்பு அந்த மக்களை கேட்க வேண்டும், உங்களுக்கு பொருத்த வீடு வேணுமா கல் வீடு வேணுமான்னு கேட்டு கொடுத்தால் பரவாயில்லை, அப்படி கொடுக்க நீங்கள் முன்மொழிந்தால் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை.
நன்றி. நன்றி.
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உண்மையிலேயே அதற்கு நீங்கள் இடம் அளிக்கவில்லை. ஏனென்றால் 65,000 வீட்டு திட்டம் வந்த உடனேயே
கடுமையான எதிர்ப்பை
தெரிவித்தவர்களாக
அதற்கு முன்பதாக கேபினட் ஒரு டிசிஷன் எடுத்தது, இந்த வீட்டு திட்டத்தை வடகிழக்கிலே வாழுகின்ற மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று மக்களிடத்தில் அபிப்பிராயம் கேட்கும்படி. அந்த அடிப்படையில் தான் அமைச்சு கேபினட் டிசிஷன் படி அமைச்சு மக்கள் மத்தியிலே கோரியது, நீங்கள் இந்த வீட்டு திட்டத்தை பெறுவதற்கு யாராவது விருப்பம் தெரிவிக்கிறாரா என்று ஒரு விண்ணப்பத்தை போட. ஒன் ஐ ஹவ் நோ டைம் சார், ஒன் மினிட், ஐ ஆம் நாட் கிவிங், நோ நோ, வெயிட் 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 ப்ளீஸ், தெளிவாக ஐ ஆம் டாக்கிங், ஐ ஆம் நாட் டாக்கிங். ஆகவே அந்த பத்திரிகை மிக தெளிவாக சொன்னது, பொறுத்து வீட்டு திட்டத்தை பெறுவதற்கு விருப்பமானவர்கள் மாத்திரம் விண்ணப்பிக்கும்படி. மிக தெளிவான ஒரு பத்திரிகை முழு பக்கத்திலே வடகிழக்கில் எல்லா பகுதிகளிலும் போனது. அந்த அடிப்படையிலே தான் தெரிவு செய்யப்பட்டவர்கள். இது தவிர ஆகவே இது வெறுமனே நாங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களை மாத்திரம் குறை சொல்லுகின்றவையுமல்ல, அரசாங்கத்தினுடைய தீர்மானம், இந்த அமைச்சரவையினுடைய தீர்மானம், அதுவும் 6000 வீடுகள் மாத்திரம்தான் அனுமதி வழங்கியிருக்கிறதாகவே மக்களுடைய அவசரமான தேவைகளை நிறைவு செய்கின்ற வகையிலே இதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் சார்பதை கேட்டு விடைபெறு. நன்றி.
நன்றி. ஒன்றபல்ல தாரக பாலசு, சாரி, ஒன்றபல்ல தாரக பாலசூரி.
கரு முலாசிதாருட மந்திரிதுமணி மட்ட மே அவஸ்தாவைதி ஸ்ரீதுரன் மந்திரிதுமா யோஜனா கருப்பு மேம கல்தபீமே விவாதே பிலிபந்த அதாஸ் கீப்பே எதிர்பார்த்து கிராண்டு மட்ட யாம் கிசி வேலாவா தீபகர் மேம் பிரதமே தமிழ்நா சேட்டி ஸ்துதி வந்து வேணவா மம ஹித்தன்னே அவருத்தியாக யுத்தாக்கி வரக்கிறப்போ என் பாஸே மிதந்த விஷால பிரச்சனை அத்திபனவா உத்துணாகி நிகரின் பிரதேஷே இன்னே ஜனதாவட்டு அப்படி கெவால் அனிவாரியம் தெண்டோனே ஹெவே மேம் கெவால் தெண்டோ அப்படி கல்பனா கரணுகட்டு மகிதன்னே ஏ எமத்து மாட்டாத் மெதனதி காரணா கீப்பே கல்பனா கரண்டு அவசியம் வேணவா எகத்தமாக வியதம் மேம் கேக் ஹதனகோட கொச்சர் வியதமாக கரண்டு புலுவாந்து மகிதன்னே தினேஷ் குணவாதன எமத்துமா கீப்பு வந்தமட்டும் மேம் ராஜேட்ட சம்பூர்ணமே மேம் வியதம் தரண்டு புலுவான்னா அப்படி லேசியம் கீழே கெவால் ஹதாண்டு புலுவாங்க வேணவா நமுத் அது ஏ ஆர்த்திக தத்வதியா பலுவத்தே மேம் ராஜேட்ட ஏ கெவால் ஹதாண்டு ஏ முதல் பிரமாணியாக நே ஏனி சத்தமாக மகிதன்னே ஏ முகக்கரி ஏ பிட்டுரட்ட ஆயத்தனையாக திபினவானா மேம் ஆயத்தனே யாம் கிசி முதல் பிரமாணியாக கே எக்ஸ்போர்ட் லோன் கட்டிட்டு தினவானம் இப்போ அப்படி ஏக பாவச்சு கரண்டு புலுவாங்க வந்தே எவகையும் மங்கிதான் மெதனி தவத் பெத்தகையும் பலாண்டு வேணவா கொச்சர காலை ஆக்கியனவா அது கீழே தங்க அப்படி தன்னோ 2009 யுத்த இவர் உணா பஸ்ஸே தங்க அவருது ஹத்தா கட்டாக கிஹில்லா திபெனவா தங்க அவருது அவருது ஹத்தா கட்டாக கிஹில்லா அப்படி அப்படி தென் மே கெவால் ஹதாண்டு பட்டாங்கத்தோத்தே தவத் அவருது அவருதா அவருது அவருதா கேம் பஸ்ஸே தம்மா அப்படி மே கெவால் நிர்மாணி கராக்காண்டு புலுவாங்க வந்தே ඉතින් ඒ නිසා මම හිතනවා අත වශයෙන්ම මේ ප්‍රී ෆැබ්‍රිකේටඩ් ඒ ගෙවල් ගත්ත තීරණය නිවැරදි තීරණයක් කියලා මම විශ්වාස කරනවා. අපි ගත්තොත් එහෙම අපි ගඩොල් වලින් ගෙවල් හැදුවොත් එහෙම අත වශයෙන්ම ආර්ථිකයේ වශයෙන් මේක අර මල්ටිප්ලයි ඉෆෙක්ට් එකක් කියලා කියනවා. ඒක දේශීය ආර්ථිකයට හොඳයි කියලා අපි කවුරු පිළිගන්න පුළුවන්. නමුත් ඒ නමුත් මම හිතන්නේ අපි කල්පනා කරලා බැලුවොත් එහෙම මේ මේ ලී වලට කොච්චර වියදමක් යනවාද ඒ වගේම ගඩොල් වලට කොච්චර වියදමක් යනවාද කියලා මේ ගෙවල් 65000ක් අපි හදන්න අපි අපි කල්පනා කරලා බැලුවොත් මේ මං හිතන්නේ මේකෙන් අර construction inflation එහෙම නැත්නම් විශාල ලෙස ඒ වියදම වැඩි වෙනවා කියන එක මුළු රටේම වියදම් වැඩි වෙනවා. ඒ වියදම් වැඩි වන්නේ ඒ කෙටි කාලීන කාලයකට විතරයි. ඒ ගෙවල් 65000 හදලා ඉවර වුණාන් පස්සේ ඊන් පස්සේ මොකද වෙන්නේ? එතකොට මේ විශාල කට්ටියට විශාල ලෙස ඒ රැකියා ප්‍රමාණයක් මේ පැතිවල ඇති වෙනවා. නමුත් ඒක ඒ කෙටි කාලයකට විතරයි. ඒක අවුරුද්දක් දෙකක් ගියන් පස්සේ මේ ගෙවල් 65000 හදලා ඉවර වුණාන් පස්සේ ආපහු ආර්ථිකේ කඩාවැටීමක් වෙනවා. ඉතින් ඒ නිසා මම හිතන්නේ ඇත්ත වශයෙන්ම මේ ප්‍රී ෆැබ්‍රිකේටඩ් ගෙවල් හදන්න ගත්ත පියවර හොඳයි කියලා මම විශ්වාස කරනවා. දැන් මේ ප්‍රී ෆැබ්‍රිකේටඩ් ගෙවල් වල තිබෙන මූලික මම හිතන්නේ තිබෙන ප්‍රශ්නයක් තමයි රස්නේ මේ ප්‍රදේශයේ මේ ගෙවල් හදුවොත් මේ රස්නේට ඔරොත්තු දෙනවාද කියලා මම හිතන්නේ ස්වාමිනාන්ත එමෙතුමා කියලා තිබෙනවා ඒ ගෙවල් දෙකක් ඊන් පස්සේ ඒ පවුල් දෙකක් පදිංචි කරලා තිබෙනවා කියලා ඒ පවුල් දෙකෙන් කිසිම මේ රස්නේ පිළිබඳව ඒ කම්ප්ලේන් එකක් නැත්නම් එහෙම වාර්තා වෙලා නැහැ කියන එකයි තමයි තිබෙන්නේ. ඉතින් ඒ නිසා මම හිතන්නේ අපේ දිනේෂ් කිනෝ වදන එමෙතුමා කියපු අන්දමටම මේ ෆී ෆැබ්‍රිකේෂන් ෆී ප්‍රී ෆැබ්‍රිකේටඩ් ගෙවල් කැමති කට්ටියට විතරක් ගන්න දෙනවා නම් මම හිතන්නේ ඒක විසඳුමක්. ඒ වගේම මම හිතන්නේ මේක මේ අවසන් විසඳුම කියලා හිතන්න හොඳ නැහැ. මම හුඟක් වෙලාවට මෙතනදී දෙමළ සම්දානයේ මන්ත්‍රීවරු කතා කරපු විදිහට මේක මේ ගෙවල් දෙන එක අවසන් විසඳුමක් හැටියට තමයි කට්ටිය කතා කරේ. මේක අවසන් විසඳුමක් නෙමෙයි, මේක පළවෙනි විසඳුම විතරයි. මේ ගෙවල් දීම මේ ගෙවල් දෙන්නේ මේ කට්ටියට ජීවිත කාලයට මේ මේ ගේ පාවිච්චි කරන්න කියලා නෙවෙයි මේ ගේ දෙන්නේ ඒ ගේ ඒ කට්ටියට ගයක් නැති වෙලා තිබෙනවා අවුරුදු 30ක යුද්ධකින් ඒ කට්ටියගේ ආර්ථිකය සම්පූර්ණයෙන්ම කඩාවැටලා තිබෙනවා එතකොට මේක පළවෙනි පියවරක් හැටියට විතරයි මේ ගේයින් යම්සි විදියකට ඒ කට්ටියගේ ආර්ථිකය ගොඩනගා ගන්න තවත් දේවල් මෙම ආණ්ඩුව කරන්න ඕනේ කියන එක අපි පැහැදිලිව කියන්න කැමැති නමුත් දැන්ටම අවුරුදු 8ක් ගිහිල්ලා තියෙනවා දැන්ටම අවුරුදු ඒ නිසා මම හිතන්නේ මේක තවත් කල් දාන්න හොඳ නැහැ ඒ වගේම තමයි අපි අපි පිටරටවල් වලින් ලංකාව දිහා බලන හැටිත් අපි බලන්න ඕනේ. අපි මේ රිකන්සිලියේෂන් නැත්නම් ඒ සංහිඳියාව ගැන අපි කොයි වෙලාවක කතා කරනවා. නමුත් මේ දැන් දැන් අවුරුදු 8ක් ගිහිල්ලත් ඒත් නමුත් මේ යුද්ධයෙන් අවතන් වෙච්ච කට්ටියට ගෙවස් තවත් මේ රජය දීලා නැහැ කියනවා කියන්නේ ඒක ලැජ්ජ වෙන්න ඕන කාරණාවක් කියලායි මම විශ්වාස කරන්නේ. ඒ නිසා මම හැමතුමාට ඉල්ලා සිටිනවා පුළුවන් තරම් මේ ගෙවල් දීම ඉක්මන් කරන්න කියන එක. ඒ වගේම මේ අවස්ථාවේදී මම හිතන්නේ
Honorable Member please wind up.
ඒ වගේම මම හිතන්නේ මේ අවස්ථාවේදී අපි මතක් කරන්න ඕනේ මේ උතුරේ ජනතාවට විතරක් නෙවෙයි ගෙවල් අවශ්‍යතාවයක් තිබෙන්නේ අර නායකය කට්ටිය තාමත් ඒ කට්ටිය කුඩාහරම් වල ඉන්නේ ඒ වගේම මම හිතන්නේ සලාව ඒ පැත්තෙන් අර බෝම්බෙට බෝම්බවලට අහුවෙච්ච කට්ටිය ඒ කට්ටියට තවත් ඒ අවතන් වෙලා ඉන්නේ ඒ වගේම ගිය ගම් වතුරෙන් අවතන් වෙලා විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා ඉතින් මම හිතන්නේ මේ කට්ටියටත් යම්කිසි සාධාරණ විසඳුමක් දෙන්න කියලා ඉල්ලා සිටිමි මගේ වචන ස්වල්පයෙන් මම නිම කරනවා
Thank you very much ගෞරව අබ්දුල්ලා මවරු
கௌரவ உறுப்பினர்களே எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் 65,000 வீடுகள் தருகின்ற போது அதில் 5,000 வீடுகளை திருவண்ணாமலை மாவட்டத்தில் தருவதாக கூறினார்கள் தற்பொழுது 6,000 வீடுகள் என்று கூறுகின்ற போது உப்பாறு ஜிஎன் டிவிஷனிலே எங்களுக்கு சின்ன தலவாய் பெரிய தலவாயிலே எங்களுக்கு ஒரு 784 வீடுகள் தேவைப்படுகின்றது அதே போன்று மூதூர் ஜிஎஸ் டிவிஷனில் இக்பா நகரிலே எங்களுக்கு ஒரு 120 வீடுகளும் அதே போன்று கப்பத்துறையிலே டவுனுங்கிறவர்ஸிலே கப்பத்துறையிலே அதே போன்று தம்பலகாம பிரதேசத்தின் முத்துநகரிலே இந்த வீடுகள் எம்மை பொறுத்தவரையிலே ஒரு வீடும் கிடைக்காத அந்த பிரதேசத்தில் இந்த மக்கள் விரும்பி அவர்களுடைய விருப்பத்தை தெரிவித்து உங்களுக்கு அந்த பட்டியலை தந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் உங்களுடைய 6,000 வீடுகளில் 500 வீடுகளை எமது திருவண்ணாமலை மாவட்டத்தின் குச்சிபடி பிரதேசம் டவுன் அண்ட் கிரவர்ஸ் மூதூர் டிஎஸ் டிவிஷன் கிண்ணியா டிஎஸ் டிவிஷன் தம்பலகாம் டிஎஸ் டிவிஷனில் அந்த விரும்பியவர்களுக்கு ஒரு 500 வீடுகளை எங்களுக்கு திறந்து உதவுமாறு அன்பாக கேட்பதோடு ஜபல் நகர் போன்ற பிரதேசங்களிலே உங்களுடைய பிரதேசத்தின் இந்த மீதி 50 வீடுகள் அங்கு கட்டுப்பட வேண்டி இருக்கின்றது அவர் விருப்பமானவர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடுகளை நாங்கள் கொடுக்க நினைக்கின்றோம் நேரகாலம் போதாதன் காரணமாக அமைச்சருக்கு இந்த 6,000 வீடுகளிலே ஒரு 500 வீடுகளை திருவண்ணாமலை மாவட்டத்தில் விரும்பி கேட்டவர்களுக்கு வழங்குவதற்கும் அதை ஒரு ஒரு கிராமமாக சின்னத்தலவாய் பெரிய தலவாய் இக்பால் நகர் முத்துநகர் கப்பத்துறை பிரதேசத்தை தந்துவுமாறு அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி
கௌரவ அமைச்சர் அவர்கள்
நன்றி வணக்கம் இன்று எனக்கு முன்பு பல பேச்சாளர்கள் பேசியிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் இந்த வீட்டுத் திட்டத்தை பற்றித்தான் நன்மையாக பேசினார்கள் ஆனால் பிரேரணை கொண்டு வந்தவர்களும் வழிமுழித்தவரும் இருவரும் இதற்கு எதிர்ப்பாக அவர்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கின்றார்கள் உண்மையாக இந்த வீட்டுத் திட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் ஆரம்பத்திலே பேசிய எத்தனையோ பேர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இன்று மண் களி போன்ற விடயங்களை எடுப்பது கடினம் இன்று இங்கு பார்த்தால் தெற்கு பக்கத்திலே இருக்கும் இந்த பிரச்சனைகள் நடந்தது என்ன இந்த சூழ்நிலை ஏதாக ஏற்றுப்பட்டது இதுக்கு காரணம் என்னவென்றால் இருக்கும் மண்ணையெல்லாம் நாங்கள் கவிழ்த்து எடுத்துக்கொண்டு அங்கு வீடுகளை கட்டுவதற்காக கொண்டு சென்று கொண்டோம் ஆதலினால் இவர்களுக்கு மண் இங்கே இல்லாவிட்டால் த என்டையர் என்வாயர்மெண்ட் கெட்ஸ் இன் ஆங்கிலத்தில் சொன்னார் என்வாயர்மெண்டில் தே வில் கெட் டிஸ்டர்ப் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே தான் இப்படியான ஒரு புது வீடுகளை கட்டுவதற்காக எங்களுடைய பிரதம மந்திரியும் அவர்களும் எனக்கு ஆலோசனை கொடுத்து இந்த வீடுகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் நான் கொண்டு வந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு நேரமும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் இங்கு பாராளுமன்றத்திலே இதற்கு எதிர்ப்பாக இருக்கின்றது இதுக்கு எந்த காரணத்துக்காக இவர்கள் எதிர்க்கின்றார்கள் என்பதை எனக்கு அறிய முடியாது நான் கூறியது என்னவென்றால் ஆரம்பத்திலே தளபாடங்கள் எல்லாம் எடுத்துத்தான் இந்த வீடுகளை கொடுத்தோம் அதையும் நான் நிப்பாற்றிவிட்டு இன்று ஆக அந்த வீடும் அதனுடைய சூழ்நிலையில் இருக்கும் பல வசதிகளையும் கொடுத்த வீடுகளைத்தான் நான் கொடுக்கின்றேன் மணிக்கோணம் நான் தயவு செய்து கதைக்க விடுங்கள் எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது நீங்கள் கதைச்சு முடிஞ்சுதானே பிரேனே எஸ்
நீங்கள் ஆரம்பத்தில் நான் அந்த வீடு உரும்பராயில் நான் கூட உரும்பராயில் நீங்கள் கட்டின வீடு போய் பார்த்தேன்னா நீங்கள் கொடுத்த தளவாடம்ன்றது அந்த சவப்பட்டி செய்கிற பலகையிலான் அந்த தளவாடம் செய்திருந்தது நீங்கள் சிலவில் இதை சவப்பட்டி வீடுகளாக நீங்கள் பார்க்காதீங்க இந்த மக்களுக்கு அந்த மக்களுடைய அவர் கஜவீர சொன்னது போல் அவர்களுடைய வாசுசாஸ்திரங்கள் அடிப்படையில் அங்கே மண் எடுக்கலாம் கல் எடுக்கலாம் தடி எடுக்கலாம் நீங்கள் அதை பயப்படாதீங்க அவர்களுக்கு நீங்கள் 10 லட்சம் கொடுங்க அவர்கள் தங்களுக்கான பொருத்தமான வீட்டை கட்டுவார்கள் தயவு செய்து பொய்யலை சொல்லாதீங்க
தயவு செய்து கரைக்க விடுங்களேன் அதாவது அவர் கூறியது சரி, இங்கே நாங்கள் என்ன வீடு, என்ன மாதிரி பலகை? சவப்பட்டி பலகை. சவப்பட்டி பலகை நீங்கள் போயிட்டு அதை போயிட்டு பார்த்தா தெரியும் சவப்பட்டியா இல்லையாண்டு. நீங்கள் முதலாவதாக உங்களோட வீட்டை நீங்கள் திருத்துங்கப்பா. உங்களோட கட்சியில் இருக்கிற வீட்டை துணுக்கும். உங்களோட கட்சி வீட்டை திருத்தினா தான் எங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். அதை முதல் கட்டுங்க. கட்சி வீட்டை கட்டினா தான் நீங்கள் கட்சி வீட்டை கட்டாமல் எங்களுக்கு எதிர்ப்பாக வரீங்க. சரி சரி, நீங்கள் உங்களுக்கு நடக்கிற நீங்கள் மக்களுக்கு எதிராக கலைக்கிறது ஆக்கலாம். இது உங்களுக்கு தான் பிறகு எதிர்ப்பாக வரும் என்பதை நீங்கள் நன்றி அறிவீர்கள். இப்படியான குடிசையிலே வாழும் மக்களுக்காக நாங்கள் ஒரு வீடுகளை கட்டும் பொழுது நீங்கள் எல்லோரும் இருந்து கொண்டு சொல்லுகின்ற வீடு கட்ட வேண்டாம் என்று. இந்த மாதிரி குடிசைகளை நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் பெரிய மாளிகையிலே இருக்கின்றீர்கள். அதற்காக நீங்கள் சொல்லுகின்றேன், எதற்காக கட்டுகிறேன்? இதுவரையும் தமிழ் நீங்கள் எல்லோரும் கூறியிருக்கின்றீர்கள் இவ்வளவு வீடுகள் கட்டலாம், இதற்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை என்று. இதுவரையும் என்னுடைய அமைச்சுக்கு ஒருவராவது உங்களுடைய ஒருவராவது ஒரு வீட்டு திட்டத்துக்கு சரியான ஒரு அமைப்பு கொண்டு வரவில்லை. அதற்கு வேண்டிய பணம் இல்லை, நிதி உதவி கொடுக்கவில்லை. நீங்கள் ஆமாம், இங்கே பாராளுமன்றத்தை எங்கே நிதி, எங்கே நிதி எங்கே பாராளுமன்றத்தை எடுக்க போகிறீங்க நிதியை? சரி, அப்போ நிதியை கொண்டு வாங்க. நிதியை கொண்டு வந்து வீட்டை கட்டுங்க. ஏன் 2.5 வருஷம் ஆச்சு உங்கள் நிதியை கொண்டு வரதுக்கு? நீ கையை சரி உடனடியாக கொண்டு வாங்க. சரி, உடனடியாக கொண்டு வாங்க. பட் அது 6000 போட்டு நான் நீ பாட்ட மாட்டேன். நீங்கள் முதல் நிதியை கொண்டு வாங்க. சரி, கொண்டு வாங்க. நீங்கள் பெரிய கதை கதைக்கிறீங்க. 5 வங்கிகள் கொடுக்குறாங்க, எந்த எத்தனை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கொடுக்க இல்லை. நீங்கள் இப்போ தயவு செய்து கொஞ்சம் இருங்க. நான் கதைக்க மட்டும், நான் என்னுடைய கதை நீங்கள் கொண்டு வாங்க. கொண்டு வந்த பிறகு கதைங்க. நீங்கள் பெரிய ஆடம்பரத்தில் பேசுவீங்க. கொண்டு வாருங்க படத்தை. நீங்கள் படத்தை கொண்டு வாருங்க, நான் பார்க்கின்றேன்.
அமைச்சர், உங்களே 2 நிமிடங்கள் இருக்கு.
மற்றது என்னவென்றால், இப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே மக்களுக்காக நாங்கள் ஒரு செய்யும் சேவையை இவர்கள் ஏன் தடுக்கிறார்கள்? எதற்காக தடுக்கிறார்கள்? அந்த காரணம் என்ன? இனத்துக்கு. ஒரு முக்கியமாக மக்களுக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு சேவையை அதை நிப்பாட்டி போட்டு அவர்கள் தடுக்கிறார்கள். லோக்கல் ஏஜென்ட் பற்றி உங்களோட ஏஜென்ட் தெரியணும். உங்களோட ஏஜென்ட்டில் வந்திருக்கு தானே இமேஜில் எத்தனை வந்திருக்கு? நீங்கள் தான் இந்த மண்பிரபு.
So I'm objecting to the Honorable Minister making this allegation here without any basis whatsoever. I demand that he withdraws his comment. No, you must withdraw the comment. I'm objecting to it. I will make a complaint to the Speaker that this be expunged. This is totally out of order. You have absolutely no business. You have absolutely no business to be making such an allegation when I have fought against Manal Kolla by somebody seated on this side. Right? I have fought against it. I have filed case.
It is on the Facebook, sir.
ஒரு நிமிடம் தான் இருக்கு அமைச்சர், ஒரு நிமிடம் தான் இருக்கு.
என்ன கதைக்க விடுங்க சார். என்னென்றா, இப்போ நான் கூறியது போல் எனக்கு முன்பு இருக்க இந்த பேச்சாளர்கள் எல்லோரும் பேசியிருக்கின்றார்கள். அதனால் இந்த பொறுத்து வீடுகளை நான் செய்து மக்களுக்காக கொடுக்கின்றேன். இவர்களுக்காக கொடுக்கவில்லை, இந்த பிரதிமந்தர்களுக்கு கொடுக்கவில்லை. நாங்கள் கொடுக்கிறது மக்களுக்காக. அதை நிப்பாட்ட முடியாது உங்களுக்கு. இங்கே இவ்வளவு சத்தம் போட்டாலும் நான் நிப்பாட்ட மாட்டேன். எனக்கு முன்பு பேசியவர்கள் கூறியது போல் இவர்கள் இதை எதற்காக செய்கின்றார்கள்? அரசியல் ரீதியிலே தான் இதற்கு எதிர்ப்பு, வேறொரு ரீதியும் இல்லை. அரசியல் ரீதியிலாக இருப்பாக நீங்கள் இருந்து கொண்டு கதைக்கிறீர்கள். இதுவரையும் ஒரு வீட்டை கட்டுவதற்காக முன்வரவில்லை, மக்கள் கொண்டு வரவில்லை. அதை கொண்டு வந்தால் நான் பார்க்கின்றேன். கொண்டு வாங்க.
நன்றி அமைச்சர் அவர்களே. ஓட பிளீஸ் ஹவுஸ் அஜன் டில் 10:30 AM டுமாரோ.